ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, செப்டம்பர் 15 சென்ற ஞாயிறு துயருறும் அன்னை மரியாவையும் சிரியா நாட்டின் ஆபத்தையும் இணைத்து சிந்தித்தோம். துயருறும் அன்னை மரியா என்றதும் ஒரு குலைந்த மகனை மடியில் கிடத்தி அமர்ந்திருக்கும் அந்த உருவம் நம் மனங்களில் ஆழமாய் பதிகின்றது. அதே செப்டம்பர் 15 தேதியன்று அனைத்துலக மக்களாட்சி நாளும் கொண்டாடப்பட்டது. செப்டம்பர் 21 இச்சனிக்கிழமை அகில உலக அமைதி நாள் கொண்டாடப்பட்டது. அன்புள்ளங்களே, மக்களாட்சி, உலக அமைதி என்ற உயர்ந்த லட்சியங்களை இனி நாம் கொண்டாட முடியுமா என்ற கேள்வி நம் மனங்களை வாட்டுகின்றது. கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு காயப்பட்டு ஒரு குலைந்து கிடக்கும் மக்களாட்சி என்ற மகனை மடியில் ஏந்தி அழுது கொண்டிருக்கும் பல தாய் நாடுகளை எண்ணி வேதனைப்பட வேண்டிய நாள் அனைத்துலக மக்களாட்சி நாள். மக்களாட்சி என்ற சொல்லுக்கு அளிக்கப்பட்ட பல இலக்கணங்களில் அமெரிக்க அரசு தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் அளித்த இலக்கணம் அதிக புகழ் பெற்றது. மக்களுக்காக, மக்களால், மக்களை கொண்டு அமைக்கப்படுவதே மக்களாட்சி என்று லிங்கன் சொன்ன அந்த இலக்கணத்தை நாம் எண்ணி பார்க்கும் அதே வேளையில் அவர் சொன்ன வேறொரு கூற்றும் நமது உள்ளத்தில் இப்போது பளிச்சிடுகின்றது. நம் கவனத்தை ஈர்க்கும் அவரது கூற்று இதுதான்.
எல்லா மனிதரையும் ஒரு சில நேரங்களில் நீ ஏமாற்றலாம். எல்லா நேரங்களிலும் ஒரு சில மனிதரை ஏமாற்றலாம். ஆனால் எல்லா மனிதரையும் எல்லா நேரங்களிலும் உன்னால் ஏமாற்ற முடியாது.
அன்பு இதயங்களே, ஏமாற்றுவது பற்றி லிங்கன் இவ்வாறு சொன்னதற்கு காரணம் இருந்தது. அமெரிக்காவில் வங்கிகள் தனியார் வசம் இருந்தன. 1861 உள்நாட்டு போரின் போது போர் செலவுக்கு வங்கி உரிமையாளர்களிடம் லிங்கன் பணம் கேட்டார். வங்கி உரிமையாளர்களோ 24 முதல் 36 விழுக்காடு வட்டிக்கு பணம் தருவதாக சொன்னார்கள். இதை ஒரு பகல் கொள்ளை என்று உணர்ந்த ஆப்ரஹாம் லிங்கன் பாராளுமன்றத்தின் அனுமதியோடு அமெரிக்க அரசே பண நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடும் வண்ணம் சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்தார். இப்படி அச்சிடப்பட்ட 40 கோடி டாலர் பணத்தை கொண்டு அவர் உள்நாட்டுப் போரின் செலவுகளை சமாளித்தார். உள்நாட்டுப் போர் முடிந்ததும் நடந்தது என்ன? லிங்கன் கொல்லப்பட்டார். அவர் கொண்டு வந்த சட்டமும் மாற்றப்பட்டது. இதேபோல் அன்பர்களே, ஜான் கென்னடி அவர்கள் அரசு தலைவராக இருந்தபோது 1963 ஜூன் 4 தேதி வங்கிகளுக்கு சாதகமில்லாத ஓர் அரசாணையை பிறப்பித்தார். அதே ஆண்டு நவம்பர் 22 ஜான் கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்டார். அன்பு இதயங்களே, ஆப்ரஹாம் லிங்கன், ஜான் கென்னடி இருவரின் கொலைகளுக்கும் தெளிவான முடிவுகள் இதுவரை தெரியவில்லை. இவர்களது கொலைக்கும் பணம் படைத்த வங்கியாளர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்பது வரலாற்றில் அவ்வப்போது அதிக சப்தமில்லாமல் பரிமாறப்படும் கருத்துக்கள். இந்த இரு எடுத்துக்காட்டுகளும் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் என்று சொல்லப்படும் பனிப்பாறையின் மேல் நுனிதான். பணம் அல்லது செல்வம் என்ற பனிப்பாறையில் தெரிந்தும் தெரியாமலும் மோதி பல நாடுகள் கடன் என்ற கடலில் மூழ்கி வருவது இன்றைய அவலநிலை. அன்பு இதயங்களே, இன்று உலகின் பல நாடுகளிலும் நடக்கும் மக்கள் ஆட்சியை, அந்த ஆட்சியை ஆட்டிப்படைக்கும் பண சக்தியை பற்றி இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். தீவிரமாக சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். ஆம் அன்புள்ளங்களே, இன்றைய நற்செய்தியின் இறுதியில் இயேசு கூறும் திட்டவட்டமான சொற்கள் நம்மை வெளித்தெழச் செய்கின்றன. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது.
எனக்கென ஒரு வரம் நான் கேட்பேன், எதிலும் உன்முகத்தை தினம் பார்ப்பேன்.
நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசு கூறும் இந்த கூற்று நடைமுறை வாழ்வுக்கு ஒத்து வராதது போல் தெரிகின்றது. செல்வமின்றி, பணமின்றி வாழ முடியுமா என்ற அடிப்படை கேள்வியை எழுப்புகின்றது. கடவுளையும் செல்வத்தையும் எதிரும் புதிருமாக அமைத்து இயேசு சொன்னதை புரிந்து கொள்ள லூக்கா நற்செய்தி 16 கூறப்பட்டுள்ள 13 இறை சொற்றொடர் முழுவதையும் சிந்திப்பது உதவியாக இருக்கும்.
எந்த வீட்டு வேலையாளும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது
என்று இயேசு கூறியுள்ளார். பணமின்றி, செல்வமின்றி வாழ்க்கை நடத்துங்கள் என்றோ, செல்வத்தை துறந்துவிட்டு கடவுளுக்கு பணிவிடை செய்யுங்கள் என்றோ இயேசு கூறவில்லை. கடவுளுக்கும் செல்வத்துக்கும் சமமான இடத்தை கொடுப்பதில்தான் பிரச்சினை ஆரம்பமாகின்றது. அன்புள்ளங்களே, ஒருவருடைய வாழ்வில் எப்போது அவர் சேர்த்த செல்வம் இறைவனுக்கு போட்டியாக எழுகின்றதோ அப்போது போராட்டம் துவங்குகின்றது. இறைவனா செல்வமா என்ற இந்த போட்டியில் கண்ணால் காண முடியாத இறைவனை விட கண்ணால் காணக்கூடிய செல்வத்தை நாம் எளிதில் பிடமேற்றி விடுகின்றோம். அன்பு இதயங்களே, இன்றைய உலகில் செல்வம் எந்தெந்த வழிகளில் பீடமேற்றப்பட்டு வணங்கப்படுகின்றது என்பதை எண்ணும்போது அதிர்ச்சியாக உள்ளது. அமெரிக்க அரசு தலைவர் என்ற பதவி உலகிலேயே மிக பெரும் பதவி என்று நாம் எண்ணி வருகின்றோம். ஆனால் ஆபிரகாம் லிங்கனுக்கும் ஜான் கென்னடிக்கும் நிகழ்ந்தது என்ன? அத்தனை அதிகாரங்களும் கொண்ட அவர்களே பணம் படைத்த செல்வந்தர்களை எதிர்த்ததால் பலியாயினர். அவர்கள் கொலை செய்யப்பட்டதன் முழு உண்மைகளும் இதுவரை வெளிவராமல் இருப்பதற்கு காரணம் பின்னணியில் இருக்கும் செல்வம் படைத்தவர்களே. அமெரிக்க அரசு தலைவர்கள் பலர் ஆட்சி பீடத்தில் அமர்வது உண்மைதான். ஆனால் அவர்களை ஆட்டி படைப்பவர்கள் பணத்தை பீடமேற்றி தொழுது வரும் செல்வர்களே என்பதில் ஐயமில்லை. அன்பு நெஞ்சங்களே, செல்வர்கள் ஒரு சிலர் இந்த உலகை எவ்விதம் ஆட்டி படைக்கின்றனர் என்பதை ஜான் பெர்கின்ஸ் என்பவர் ஒரு நூலில் எழுதியுள்ளார். 2004 வெளியான இந்த நூலின் தலைப்பு நம் கவனத்தை முதலில் ஈர்க்கின்றது. Confessions of an Economic Hitman, அதாவது பொருளாதாரம் கொண்டு கொலை செய்த ஒருவரின் பாவ அறிக்கை என்பதுதான் இந்த நூலின் தலைப்பு. இந்நூலில் ஜான் பெர்கின்ஸ் கூறுவதெல்லாம் இதுதான். அமெரிக்காவை எந்த கட்சி ஆண்டாலும் சரி, ஆட்சியில் இருப்போரை ஆட்டி படைப்பதெல்லாம் செல்வம் படைத்த ஒரு சிலரே. இந்த செல்வர்கள் அமெரிக்காவில் வளர்த்துள்ள வர்த்தகம் போதாது என்று அடுத்த நாடுகளுக்கு செல்ல முடிவெடுத்தால் அதற்கு அமெரிக்க அரசும் துணை போக வேண்டும். அமெரிக்க அரசு தலைவருக்கே இந்த நிலை என்றால் ஏனைய நாடுகளை பற்றி சொல்லவும் வேண்டுமா? அன்பர்களே, இந்த செல்வர்கள் அடுத்த நாட்டுக்குள் காலடி வைக்க எடுக்கும் முயற்சிகளை ஜான் பெர்கின்ஸ் தான் அளித்த பேட்டி ஒன்றில் படிப்படியாக விவரித்துள்ளார். பணத்தை காட்டி அடுத்த நாட்டு தலைவர்களை விலை பேசும் முயற்சிகள் முதலில் நடைபெறும். லத்தீன் அமெரிக்காவின் பல நாடுகளில் இவ்வித முயற்சிகளில் ஈடுபட தான் பொருளாதார ஆலோசகர் என்ற பெயரில் சென்றதாக பெர்கின்ஸ் கூறியுள்ளார். இந்த முயற்சி தோற்றுப்போனால் மக்களின் போராட்டம் என்ற பெயரில் அந்த நாட்டில் குழப்பங்களை உருவாக்கி அங்கு அமெரிக்க அரசின் இராணுவ தலையீடு இருக்கும்படி செய்வது அடுத்த கட்டம் என்று பெர்கின்ஸ் கூறியுள்ளார். அன்பு நெஞ்சங்களே, அண்மையில் சிரியாவில் அமெரிக்க இராணுவம் நுழைய முற்பட்டதும் இத்தகையதொரு முயற்சியோ என்று எண்ண தோன்றுகின்றது. இவ்விதம் செல்வந்தர்கள் பல நாடுகளில் உருவாக்கியுள்ள இன்னும் உருவாக்கி வரும் அழிவுகளை பற்றி ஜான் பெர்கின்ஸ் பேசுவதை கேட்கும் போது மனம் அதிர்ச்சி உறுகின்றது. செல்வம் மிகுந்த நாடுகளில் வாழும் செல்வர்கள் தங்கள் பண பலத்தை கொண்டு லத்தீன் அமெரிக்க நாடுகளில், அரபு நாடுகளில், ஆசிய நாடுகளில் புகுந்துள்ளதை நாம் உணர முடிகின்றது. அன்பு நெஞ்சங்களே, இவ்விதம் வெளிநாட்டிலிருந்து வந்துதான் ஒரு நாட்டின் மக்கள் ஆட்சியையோ அல்லது அந்த நாட்டின் இயற்கை வளங்களையோ அழிக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. நாட்டுக்குள் வாழும் செல்வர்களே இந்த அழிவை உருவாக்குவதை ஒவ்வொரு நாட்டிலும் நாம் காணலாம். யார் ஆட்சியில் இருந்தாலும் செல்வர்கள் மட்டுமே ஆட்சி நடத்துகின்றனர் என்பதற்கு அனைத்து நாடுகளும் எடுத்துக்காட்டுகள். ஒரு வகையில் பார்த்தால் நாடுகளை ஆட்டி படைக்கும் செல்வர்களை நாளெல்லாம் ஆட்டி படைப்பது அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் செல்வம். தருமை அன்புள்ளங்களை, பேராசையில் வாழும் செல்வர்கள் அனைத்தையும் அனைவரையும் தாங்கள் வழிபடும் செல்வத்திற்கு பலியாக்குவது தொன்று தொட்டு மனித வரலாற்றில் நிகழ்ந்து வரும் ஒரு சாபம்தான். இறைவாக்கினர் ஆமோஸ் காலத்தில் வாழ்ந்த செல்வர்களும் இறைவனை விட செல்வத்திற்கு மதிப்பு அளித்ததால் அவர்களுக்கு ஓய்வு நாளும் ஒரு பெரும் சுமையாக மாறியது. இதோ இறைவாக்கினர் ஆமோஸ் இச்செல்வர்களை பார்த்து விடுக்கும் எச்சரிக்கை.
இறைவாக்கினர் ஆமோஸ் பிரிவு 8. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ள தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிகளுக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகின்றீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோவின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன்.
அன்பு இதயங்களே, இவ்விதம் உலகெங்கும் நிறைந்திருக்கும் ஒரு சில செல்வர்களின் சக்தியால், அவர்கள் வழிபடும் செல்வத்தின் சக்தியால் இன்று உலக அரசுகள், அகில உலக அமைப்புகள் சக்தி இழந்து வருகின்றன. அண்மையில் சிரியா மீது இராணுவ தாக்குதல் மேற்கொள்ள அமெரிக்க அரசு முடிவெடுத்த போது அந்த முடிவுக்கு பின்னணியில் பல செல்வர்களின் தூண்டுதல் இருந்தது என்பதை பல விவாதங்களில் நாம் கண்டோம். ஐநாவின் கருத்துக்களுக்கும் செவி கொடுக்காமல் அமெரிக்க அரசும் பிரெஞ்சு அரசும் விடுத்த அறிவிப்புகள் மீண்டும் ஓர் உலகப் போரை உருவாக்குமோ என்ற பயத்தை நமக்குள் வளர்த்தது. என்னை பொறுத்தவரை அன்புள்ளங்களே, இத்தகைய ஆபத்திலிருந்து நம்மை ஓரளவு காத்தது செப்டம்பர் 7 உலகெங்கும் மக்கள் மேற்கொண்ட உண்ணா நோன்பும் ஜபங்களுமே. மதம் என்ற எல்லையை கடந்து நாம் இறைவனை நாடிச் சென்றது ஏதோ ஒரு வகையில் நமக்கு தீர்வை தந்துள்ளது. செல்வர்களின் பேராசையால் உந்தி தள்ளப்பட்டு செயலாற்றும் அரசுகள் ஒருபுறம், இறைவனை நாடிச் சென்ற உள்ளங்கள் மறுபுறம் என்று நாம் 2 வாரங்களுக்கு முன் கண்ட அந்த நிலை மீண்டும் இயேசுவின் கூற்றை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. கடவுளும் செல்வமும் மேற்கொண்ட இந்த மோதலில் கடவுள் வென்றது நமக்கு நிம்மதியை தருகின்றது. இந்த நிம்மதி தொடர வேண்டுமென்றால் அன்புள்ளங்களே, பீடமேற்றி வணங்கப்படும் செல்வம் பீடத்தை விட்டு நீக்கப்பட வேண்டும். நாம் உருவாக்கிய செல்வங்கள் நம்மை ஆட்டி படைக்கும் கடவுளாக மாறியுள்ள அந்த மயக்க நிலையிலிருந்து இந்த உலகம் மீள வேண்டும். இத்தகைய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு நாம் எடுத்துச் செல்வோம்.
கருணையின் ஊற்றேயம் இறைவா, கனிவினை எனக்கும் தந்திடுவா. பண்பினை புகட்டும் பரிசுத்தரே, பாசத்தின் பாதையை காட்டிடுவா. மனம் தினம் நாட நேரிய உணர்வை தாராயோ, உன் அன்பு அனலாய் என் நெஞ்சம் என்னாலும் வாழ்ந்தால் தழைக்காதோ. எனக்கென ஒரு வரம் நான் கேட்பேன், எதிலும் உன் முகத்தை தினம் பார்ப்பேன். உயிருள்ள உடலில் உன் ஒளி பெருக்கி வாழ என்னை அபிஷேகம் செய்யும் ஆவியே, என்றும் ஆளுமை செய்யும் ஆவியே. எனக்கென ஒரு வரம் நான் கேட்பேன், எதிலும் உன் முகத்தை தினம் பார்ப்பேன்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.